போல
யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல
நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான்.
நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், ஜெபித்தார். அவர் வாழ்க்கையின் பெரும்பகுதி ஜெபமாகவே இருந்தது. அவருடைய வாழ்க்கையின் சிறப்பு அம்சமே ஜெபமாக இருந்தது. ஆனால் அவருடைய சீஷர்களில் ஒருவர் அவருடைய அற்புதத்திலோ அவருடைய பிரசங்கத்திலோ அவருடைய மற்ற எந்த விதமான காரியங்களிலோ இழுக்கப்படாமல் அவருடைய ஜெப வாழ்க்கையில் அவன் ஈர்க்கப்பட்டான். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஜெப வாழ்க்கைக்கு கொடுத்த முக்கியத்துவம் அவ்வளவா இருந்தது. அவர் ஜெபித்த விதமும் அவ்வளவா இருந்தது. சாயங்காலமானால் மலையின் மேல் ஏறுவார், இரவு முழுவதும் ஜெபித்து விட்டு காலையில தான் இறங்கி வருவார். அதிகாலையிலே இருட்டோடு எழுந்த வனாந்திரமான ஒரு இடத்திற்கு சென்று அங்கே தனிமையாய் ஜெபம் பண்ணுவார். ஜெபம், ஜெபம். அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றை விட ஜெபத்திற்கு தான் முதலிடம் இருந்தது. இன்னைக்கு நம்ம பல நேரத்தில் நம்ம சொல்லுவோம், எனக்கு ஜெபிக்க இன்னைக்கு நேரமே கிடைக்கல, அதிகமான வேலை எனக்கு. ஆனால் அது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. எனக்கு ஜெபிக்க நேரமே கிடைக்கல, இன்னைக்கு ரொம்ப வேலை. எனக்கு இன்னைக்கு நான் ரொம்ப ஜெபிச்சு அதனால எனக்கு வேலை செய்ய டைம் கிடைக்கலன்னு சொல்றதுல தப்பே இல்லை. எனக்கு சாப்பிட நேரம் இல்லை, குடிக்க நேரம் இல்லை, எனக்கு உலக காரியத்தை எனக்கு நேரமே இல்லாம போச்சு, அவ்வளவுதான் ஜெபிச்சிட்டேன் அப்படி சொல்றதுல தப்பு இல்லை. ஆனால் எனக்கு நான் ஜெபிக்க நேரம் இல்லை அப்படின்னு நம்ம பல வேலைகளை முக்கியத்துவம் பண்ணி சொல்றோம். இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு நிறைய ஆதார வசனங்களை காட்டலாம். நான் அதெல்லாம் எடுத்துட்டு போனேன் என்னுடைய மெசேஜ் ட்ராக் மாறிடும். நான் சொல்ல வந்தது உங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும், அதுதான் முக்கியம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பாருங்க, அவர் ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த அந்த ஒரு வார்த்தையை மட்டும் காண்பித்து விட்டு அதன் பிறகு நாம் ஜெபிக்கிற காரியத்திற்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:15-16 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று,
திரளான ஜனங்கள்
அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும்
கூடி வந்தார்கள்.
அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார்.
பாத்தீங்களா, என்ன ஒரு ரொம்ப அருமையான பேசேஜ். திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்கிறதுக்கு வந்தாங்க. இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் வியாதியோடு தங்கள் வியாதிகளை சுகமாக்கிக் கொள்வதற்காக அந்த இடத்துல வந்தாங்க. ஆனா அவரோ பிரசங்கமும் பண்ணல, சுகமும் பண்ணல, தனியா போய் ஜெபிக்க போயிட்டார். இதுதான் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவருடைய வேலை என்ன? அந்த 3.5 வருஷம், கடைசி 3.5 வருஷத்தில் அவருடைய வேலை என்ன? பிரசங்கிப்பது, அற்புதம் செய்வது, ஜனங்களை ஆதாயம் செய்வது, இதுதான் அவருடைய வேலை. பிதா அவருக்கு கொடுத்த ஒர்க் அதுதான். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், பிதாவை உலகத்திற்கு காண்பிக்கணும், அதுதான் வேற. அவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே ஜெபிக்கிறதற்காக பிதா அனுப்பல. நல்லா தெரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்துவை பிதா, நீ போய் இந்த உலகத்தில் 33.5 வருஷம் இருந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் மேல வந்துரு, அதுக்காக அனுப்பல. புரிஞ்சு, அதுக்காகவே பிதா அனுப்பல. அதுக்கு அவர் மேலேயே இருந்து ஜெபிச்சுட்டே இருப்பார், பூமிக்கு வந்து ஜெபிக்கணும் அவசியம் கிடையாது. அவரை ஜெபிப்பதற்காக பிதா அவரை உலகத்திற்கு அனுப்பவில்லை. இந்த உலகத்திலே வந்து மனுஷர்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்து, ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து, ரட்சிப்பை ஜனங்களுக்கு ஏற்படுத்திவிட்டு வருவதற்காகத்தான் பிதா அவரை இந்த உலகத்திற்கு மனுஷனா அனுப்புறார். அவரை போய் ஜெபிச்சிட்டு அனுப்புற, ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகளை செம்மையாய் நிறைவேற்றுவதற்கு ஜபமே முக்கியம் என்பதை அவர் அறிந்திருந்தபடியால் அந்த வேலைகளை விட அவர் ஜபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து வந்ததை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்ம நிறைய வேலைகளை வைத்துக் கொண்டு ஜபிக்க நேரம் இல்லைன்றோம். ஆனால் உங்களுடைய அந்த நிறைய வேலைகளை நீங்கள் நல்லா செய்யணும்னா ஜபிச்சாதான் முடியும். இல்லைனா 10 நிமிஷத்துல முடியற வேலை 10 மணி நேரம் உங்களுக்கு இழுத்தடிக்கும். ஜபிக்காம போய் செஞ்சீங்கன்னா 10 நிமிஷத்துல முடிய வேண்டிய காரியம் உங்களுக்கு 10 மணி நேரம் இழுத்தடிக்கும், தேவையில்லாமல் வரும், இழுக்கும். ஜெபம் நம்முடைய வேலைகளை எல்லாம் லகுவாக்கும். இப்ப பாருங்க, அவருக்கு வேலை இல்லாம இல்ல, அவர் ஜெபிக்க போயிட்டார். அவரோ வனாந்திரத்துல போய் தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் வேலை இல்லாம போய் ஜெபிக்கல. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அவருக்கு வேற வேலையை வேலை வெட்டி இல்ல, அதனால ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு இல்ல அப்படி சொல்லுவாங்க. அவனுக்கு வேற வேலை வெட்டி இல்ல, சும்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து வேலை வெட்டி இல்லாதவர் அல்ல, போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது. அவருக்கு வேலை இருந்துச்சு, பிரசங்கத்தை கேட்கிறதற்கு கூட்டம் கூடியிருக்கிறது, சுகமடைவதற்கு ஜனங்கள் காத்திருக்கிறாங்க. ஆனால் அவரோ அந்த வேலைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இதுதான் பிரேயருக்கு ஒரு மனுஷன் கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ்க்கு நல்ல முன் உதாரணம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. ஜபத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஜபம், இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வரல, இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் தான். ஜபம் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் இல்லாமல் வாழ பழகிடாதீங்க. ஒருபோதும் ஜபிக்காமல் இருக்க பழகிடாதீங்க. நிறைய பேர் ஜபிக்காம இருக்க பழகிடுறாங்க, ஜபம் பண்ணாமயே லைஃப் போட்டுறதுக்கு பழகிடுறாங்க. ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு ஜபிச்சீங்கன்னு கேட்டா சொல்ல தெரியாது. எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணீங்க நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் இல்லாமல் பழகக்கூடாது. ஜபம் நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பொறுப்பிலே ஒரு இடத்துல இருக்க வேண்டும். எல்லாவற்றை விட முதல் ஸ்தானம் ஜபத்தில் இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அதுதான் அப்படிதான் வாழ்ந்து காமிச்சார். தன்னுடைய வேலையை விட ஜபம் முக்கியம்னு காமிச்சார். ஆகினாலே அதுதான், அவர் தான் நமக்கு முன்மாதிரி, அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சரி, சப்ஜெக்டுக்கு போவோம். குறைஞ்சபட்சம் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? மத்தேயு 26:40 வாசிங்க. 26:40.
பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதான்னு
கேட்டார். ஒரு மணி நேரமாவது மினிமம் 1 hour கேட்டார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஜஸ்ட் 1 hour, ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட நீங்கள் விழித்திருக்க கூடாதா? அப்ப ஒரு தேவ பிள்ளை அட்லீஸ்ட் 1 hour கூட ஜபிக்கலன்னா அவங்கள என்ன சொல்லுது, கிறிஸ்டின் லைஃப்லே கிடையாதுன்னு அர்த்தம். 1 hour கூட ஜபிக்கலன்னா கிறிஸ்டின் லைஃப் குள்ளியே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அவர் கேட்கறது மினிமம் 1 மணி நேரமாவது மினிமம் 1 hour கேட்கிறார். தெய்வ பிள்ளைகள் குறைஞ்சபட்சம் அவர் சொல்லி வச்சிருக்கிற அந்த மினிமம் அதையாவது நம்ம பார்க்கணும், 1 மணி நேரமாவது. சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் ஜபிக்கிறதுக்கு ஒரு சின்ன சார்ட் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை சொல்றது, இதை பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு நாள் இதை ஒரு இடத்துல டீச் பண்ணேன், ஒரு அரவங்காள்னு ஒரு இடத்துல. இந்த 1 மணி நேர ஜபத்தை குறிச்சு 2.5 மணி நேரம் பேசினேன். ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரே மெசேஜ், 2.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பா பேசினேன். அதனால இப்ப நான் 2.5 மணி நேரம் பேசினா நீங்க 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போக வேண்டியாயிடும். அதனால ஷார்ட்டா உங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ்ல உங்களுக்கு இந்த 1 hour ப்ரேயரை இன்னைக்கு ஃபாஸ்டா உங்களுக்கு சொல்றேன். எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 6:9 வாசிக்கலாம். மத்தேயு 6:9
நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது
நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக
உம்முடைய ராஜ்யம் வருவதாக
உம்முடைய ராஜ்யம் வருவதாக
உம்முடைய சித்தம்
உம்முடைய சித்தம்
பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல
பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல
பூமியிலேயும் செய்யப்படுவதாக
பூமியிலேயும் செய்யப்படுவதாக
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை
இன்று எங்களுக்கு தாரும்
இன்று எங்களுக்கு தாரும்
எங்கள் கடனாளிகளுக்கு
எங்கள் கடனாளிகளுக்கு
நாங்கள் மன்னிக்கிறது போல
நாங்கள் மன்னிக்கிறது போல
எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்
எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்
எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல்
எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல்
தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும்
எங்களை ரட்சித்துக் கொள்ளும்
ராஜ்யமும்
ராஜ்யமும்
வல்லமையும்
வல்லமையும்
மகிமையும்
மகிமையும்
என்றென்றைக்கும்
என்றென்றைக்கும்
உம்முடையவைகளே
உம்முடையவைகளே
ஆமேன் என்பதே
ஆமேன் என்பதே. இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இதைத்தான் நம்ம லூக்கா 11 அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா அதுதான் அவர் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி முடிக்கிறார். அப்பொழுது அவருடைய சீஷர்களில் ஒருவன் கேட்கிறான், ஆண்டவரே, யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீரும் எங்களுக்கு கற்றுத்தாரும். அதற்குதான் இந்த பரமண்டல ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு நல்ல தலைவன் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பான். இதுதான் சரியானது. ஒரு சரியான தலைவன் தன் சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். எதை வச்சு சொல்றீங்க? யோவான் அதை செஞ்சிருக்கிறான். யோவான் ஒரு நல்ல தலைவன். அவனோடு இருந்த அவனுக்கு இருந்த சீஷர்கள் அந்திரே எல்லாம் ஆரம்பத்தில் யோவானுடைய சீஷனா இருந்தவன் தான். இவர்கள் யோவான் இவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறான். இதை இவங்க பார்த்திருக்கிறாங்க. யோவான் ஒரு பெரிய ஜெப வீரன். இப்ப இயேசு கிறிஸ்து இடத்துல வந்ததுடனே இங்கே கேட்கிறாங்க, ஆண்டவரே, யோவான் தன் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த அதே போல நீங்களும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டதான ஒரு ஜெபம் தான் இந்த பரமண்டல ஜெபம். ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். இந்த பரமண்டல ஜெபத்தை பார்க்கும் பொழுது இது ஒரு மாடல் பிரேயர். இதுல 7 குறிப்புகள் இருக்கிறது. இந்த 7 குறிப்புகள், ஒரு குறிப்புக்கு நீங்கள் 10 நிமிஷம் ஒதுக்கினா 70 நிமிஷம் ஜெபிச்சிடலாம். 1 hour மேல போயிடலாம். ஜஸ்ட் 10 minutes, ஒரு குறிப்புக்கு 10 நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபிக்க முடியாம போதும். 5 நிமிஷம் ஜெபிச்சாலே, 10 நிமிஷம் ஜெபிச்சாலே டயர்ட் ஆயிடுது, போர் அடிச்சிருது, ஜெபிக்க முடியல. ஏன் தெரியுமா? ஜெபத்துல வந்து பேலன்சிங் இல்ல. ஜெபத்தை வந்து சரியா பேலன்ஸ் பண்ண தெரியணும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கோணத்துல ஜெபத்திற்கு ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாங்க. அது தப்பது. ஜெபத்துல ஒரு பேலன்ஸ் இருக்கணும். சிலர் துதிப்பிரியர்களா இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் துதிச்சே முடிச்சிருவாங்க, அது சரியில்லை. சிலர் பாடற் பிரியரா இருப்பாங்க, உட்கார்ந்தாங்கன்னா 1 hour பாடி முடிச்சு உட்கார்ந்து எடுத்துருவாங்க. சிலர் பாவரிக்கை பிரியரா இருப்பாங்க, உட்கார்ந்தாங்கன்னா 1 hour பெரும் பாவரிக்க பிரியரா இருப்பாங்க. சிலர் சுயநல பிரியரா இருப்பாங்க, உட்கார்ந்தாங்கன்னா ஃபுல்லா தங்களுக்காகவே ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி முடிச்சிருவாங்க. சிலர் உலகத்தையே தூக்கி சுமந்துட்டு இருப்பாங்க, சுழமேட்டில் ஆரம்பிச்சு சுத்தி உலகத்தை சுத்தி சுழமேட்டுக்கு வந்து நின்றுடுவாங்க. 1 hour ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவாங்க விண்ணப்பம். இப்படி ஒரு சைட்ல இருக்க கூடாது. ஏதாவது ஒண்ணு முடிச்சுட்டு அதுலயே நிக்க கூடாது. ஜெபத்துல வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கணும். சரி விகிதத்தில் எல்லாவற்றையும் கலந்து நம்ம ஜெபிக்கும் போதுதான் அந்த ஜெபம் சரியா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் அது சரியான ஆவிக்குறி நிலைமைக்குள் நம்ம வைக்க முடியும். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஜெப வாழ்க்கையில நீங்க என்னைக்குமே தோக்க மாட்டீங்க. இதை கற்றுக்கிட்டீங்கன்னா என்னைக்குமே ஜெப வாழ்க்கையில் உங்களுக்கு ஃபெயிலியரே வராது. சரியா? இப்ப உங்களுக்கு அந்த 7 குறிப்புகளை நான் ஷார்ட்டா சொல்லிட்டு பின்பு ஒவ்வொன்றுக்கும் நான் விளக்கம் கொடுக்கிறேன். கவனியுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, முதல் குறிப்பு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இது குறிப்பு நம்பர் 1. 2, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இது இரண்டாவது குறிப்பு. மூன்றாவது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. இது மூன்றாவது குறிப்பு. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இது நான்காவது குறிப்பு. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இது அஞ்சாவது குறிப்பு. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இது ஆறாவது குறிப்பு. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். இது ஏழாவது குறிப்பு. ஏழு பகுதிகள் இந்த ஜபத்தில், ஏழு காரியங்கள் இருக்கு. ஏழு என்பது ஒரு பூரணத்தை குறிக்கும். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜபம் ஒரு பூரணமான ஜபம். இப்ப ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்றேன். ஜபத்தை ஆரம்பிக்கும் போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு ஆரம்பிக்க சொல்ற. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, ஜபத்தை நம்ம அட்ரஸ் பண்ணும்போது பிதாவை நோக்கி நம்ம அட்ரஸ் பண்றோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பிதாவை அட்ரஸ் பண்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவருடைய ஒத்தாசையோடு நாம் ஜெபத்தை செய்யும். இப்ப பிதாவை நோக்கி நீங்க அட்ரஸ் பண்ணும்பொழுது முதல் காரியம் செய்ய வேண்டியது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்க வேண்டும். வேதத்திலே இந்த நாமத்தை சொல்லி துதிப்பதை குறித்து நமக்கு வேதம் நிறைய வலியுறுத்துகிறது. இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு காண்பிருப்பார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 13:15.
ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும்,
அவருடைய நாமத்தை துதிக்கும்
உதடுகளின் கனியாகிய,
உதடுகளின் கனியாகிய
ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
பாத்தீங்களா, எபிரேயர்கள் நிருபத்திலே கூட இது வலியுறுத்தப்படுகிறது. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக, அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாக, பிதாவாகிய தேவனுக்கு செலுத்த கடவோம். நம்முடைய ஜெபம் ஆரம்பிக்கப்படும் பொழுதே பிதாவை நம்ம அட்ரஸ் பண்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவர் மூலமாய் பிதாவுக்கு நம்ம செலுத்துறோம். இந்த நாமத்தை சொல்லி துதிப்பது அப்படின்னா என்ன இல்லையா, இது நமக்கு தெரியும். இந்த நாமத்தை சொல்லி துதிப்பது கூட இன்னைக்கு மெக்கானிக்கலா நிறைய பேர் பழகிட்டாங்க. அதனுடைய உண்மையான தாற்பரியத்தை புரிந்து கொள்வதில்லை. அவருடைய நாமத்தை துதிக்கும் புதர்களின் கனியாகிய ஸ்தோத்திர பலி கவனிக்கிறார். இன்னைக்கு நாமத்தை சொல்லி துதிக்கிறதுனா என்ன, நிறைய பேருக்கு தப்பா மிஸ்கைட் பண்ணி விட்டுட்டாங்க. நிறைய பேர் சில புக்ஸ் கூட வந்து அதை மிஸ்கைட் பண்ணிடுச்சு. நாமத்தை சொல்லி துதிக்கிறதா என்ன, யார கேட்டாலும் ஓ யகவாயிரே, யகவா ஷம்மா, யகவா ஷாலோம், யகவா நிசி அப்படின்றாங்க. அப்படிதான் சொல்லிக் கொடுக்கப்பட்டாச்சு. ஆனா நல்லா கவனிங்க, நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, அந்த நாமத்தை சொல்லி நம்முடைய உதடுகளிலிருந்து ஒரு கனியை போல ஸ்தோத்திரங்கள் அவருக்கு பிரியமாய் புறப்படணுமா. அந்த நாமத்தை துதிக்கிறதுல ஸ்தோத்திரம் இணைந்து இருக்க வேண்டும். சும்மா யகோவா நிசி ஸ்தோத்திரம், யகோவா ஷம்மா ஸ்தோத்திரம் அப்படின்றதா அது ஹார்ட்ஃபெல்டா இருக்காது. இந்த நாமத்தை சொல்லி துதிக்கும் கனினா என்னன்றது உங்களுக்கு நான் பிப்ளிக்கலா சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா யகோவா நிசி அப்படின்னு ஒரு நாமத்தை சொல்லி துதிக்கிறாங்க அப்படின்னா, எங்கேயாவது ஆண்டவர் என் பேர் யகோவா நிசி அப்படின்னு சொன்னாரா? சொல்லற யகவா ஈரே, யகவ நிசி சொன்னது மோசே. யகவா ஈரே இது சொன்னது யாரு? ஆபிரகாம் இல்லையா? என் பேர் யகவா ஈரே என் அப்படி சொல்லி துதிங்க அப்படின்னு கர்த்தர் சொன்னாரா? இல்ல. யகவா ஷாலோம் கிதியோன் சொன்னான். ஆண்டவர் சொன்னார் என் பேர் யகோவா ஷாலோம், என்ன துதிங்க, என் பேர் யகோவா ஷாலோம் தான் துதிங்கன்னு சொன்னாரா? சொல்லல. அதனால இப்படி சொல்றது தப்பு நான் சொல்ல வரல. இதோடைய பேசிக் நமக்கு தெரியணும். யெகோவா ஈரே என்று கர்த்தர் இது என் நாமம் இதை சொல்லி என்ன துதின்னு சொல்லல. ஆனால் அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனால என்ன தெரியுதுன்னா இதை தேவன் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் நமக்கு புரியுது. தேவன் அங்கீகரித்ததுனாலே அது எழுதப்பட்டிருக்கிறது. யெகோவா ஷம்மா, தேவன் அங்கீகரித்திருக்கிறார். யெகோவா நிசி, மோசே சொன்னான், எழுதியிருக்குது பைபிள்ல. தேவன் அங்கீகரித்ததுனால அது எழுதப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா ஆண்டவர் என் பெயர் இதுன்னு சொல்லல, இந்த யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஆபிரகாம் எந்த பின்னணியில் அதை சொன்னான் கவனிக்கணும். ஆண்டவர் அவனுக்கு தன்னுடைய மகனை கொண்டு வந்து பலி செலுத்தும்படிக்கு சொன்னார். மோரிய தேசத்துக்கு வந்து உன் ஏக சுதனும் நேசகுமாரனும் ஆகிய சக பலி செலுத்து. அவன் பலி செலுத்த வருகிறான். அப்ப கர்த்தர் கடைசி வரைக்கும் அவனை விட்டுட்டு அதன் பிறகு பிரணயாண்டன் மேல் கையை போடாதுன்னு சொல்லிட்டு அந்த பலிபீடத்திலே பலியிடுவதற்கு ஒரு ஆட்டை கர்த்தர் அங்க காட்டுறார். அப்ப அந்த இடத்துல அவனுக்கு பலி செலுத்துவதற்கு அவன் ஆடு கொண்டு போல, போகும்போதே பையன் கேட்கிறான் ஆடு எங்கப்பான்னு கேட்கிறான். ஆடு அவன் கொண்டு போல. ஆனா அந்த இடத்துல ஒரு ஆட்டை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சு அதை பலி செலுத்த வச்சார். அப்ப அந்த இடத்துல கர்த்தருடைய பர்வதத்தில் அவனுக்கு பலிக்கான ஆடு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அப்பதான் அந்த இன்னைக்கு நம்ம இது சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா அந்த சிச்சுவேஷன் இருந்த ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. தன் மகனை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமையிலே தயங்காம அவன் கொண்டு போயிட்டான். ஆனால் அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அதிலிருந்து தன் மகனை காப்பாத்திட்டார். அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆட்ட கொடுக்கிறார். அவன் உள்ளம் எவ்வளவு ஒரு நன்றினால் நிறைஞ்சிருக்கு. தன் மகன் காக்கப்பட்டுட்டான். அப்ப அது நன்றி நிறைந்த தகப்பன் தன் மகனுக்கு பதிலாக ஆண்டவர் ஒரு ஆட்டை கொடுத்து தன் மகனை காத்துக் கொண்டார். தன் மகனை மரணத்திலிருந்து கர்த்தர் காத்துக் கொண்டார்னா அது எவ்வளவு பெரிய ஒரு நன்றி உணர்ச்சி. யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளையை கர்த்தர் ஒரு மரணத்தின் பிடியிலிருந்து கர்த்தர் காப்பாத்தினா நமக்கு எவ்வளவு நன்றி உணர்ச்சி வரும். அதுதான் அந்த தகப்பனுக்கு வந்துச்சு. அந்த நன்றி உணர்ச்சியிலிருந்து அவன் சொல்றான் யெகோவா ஈரே அப்படின்னா. ஆண்டவர் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டார். இது ஆண்டவர் சொல்ல, இவன் சொன்னான். அமலேக்கிற்கு விரோதமாய் யுத்தம் மிகவும் மோசமா இருந்துச்சு. மோசையின் நாட்களில் கடுமையான யுத்தம். அந்த யுத்தத்திலே மோசை மலையின் மேல் ஏற்ற ரொம்ப டஃபா இருக்குது யுத்தம். மலையின் மேல் ஏறி கோலை உயர்த்தி பிடிக்கிறான். யோசுவா களத்தில் இறங்கி யுத்தம் பண்றான். ஆரோனும் ஊரும் அவனுக்கு ரெண்டு பக்கத்தில் நின்று உதவி செய்யறாங்க மோசைக்கு. மோசையின் கரம் உயர்க்கும் பொழுது யோசுவா அங்கு ஜெயித்துக் கொண்டிருக்கிறான். மோசையின் கரம் தாழும் பொழுது அங்க அமலேக்கு ஜெயிக்கிறான். டஃபான யுத்தம், ஈஸியான யுத்தம் இல்லை. எந்த பக்கமும் ரிசல்ட் மாறுது. கொஞ்சம் ஏமாதா ரிசல்ட் அவங்களுக்கு ஃபேவரா போகுது. அப்ப இது சாதாரண ஈஸியா ஜெயிச்ச யுத்தம் கிடையாது. ரொம்ப டஃபா போராடி ஜெயிச்சது. ஜெயிச்சு முடிச்ச உடனே அப்பாடா நாச்சு மோசைக்கு, அப்பா ஜெயிச்சுட்டோம் ஒரு வழியா சந்தோஷம். அப்ப ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி. ஆண்டவர் சொல்ல, இவன் சொல்றான். அந்த வெற்றி பெற்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தேவன் என் வெற்றி கொடி யெகோவா நிசி. ஆண்டவர் அதை அங்கீகரிச்சிட்டார். அப்ப இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில் இதிலிருந்து ஒரு பாடத்தை கத்துக்கணும். ஒவ்வொருத்தரும் தங்க லைஃப்ல டேஸ்ட் பண்ணதும் ஆண்டவரிடத்தில் அவங்க விசேஷமாய் ஒரு காரியத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த அப்படிப்பட்ட உணர்வோடு முழு இருதயத்தோடு அந்த நன்றி உணர்ச்சியோடு அந்த ஃபுல் ஃபீலிங்கோடு ஆண்டவருக்கு ஒரு பெயரை சொல்றாங்க. அதை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதுதான் நடந்துச்சு. ஒவ்வொரு நாமமும் அப்படிதான் வந்துச்சு. இதில் என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் எனக்கு இதுதான் பேரு, இத சொல்லிதான் நீ துதின்னு சொல்லி பைபிள் ரிஸ்ட் கொடுத்து அப்படி துதிக்க சொல்லல. அப்படி துதிச்சா உங்களுக்கு என்னமோ மனப்பாடம் அடிச்சு தள்ளுவீங்களே தவிர உங்களுக்கு உணர்வு வராது. ஆண்டவரோடு உங்கள் இருதயம் ஐக்கியப்படாது. இப்ப உங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் இருக்கும். ஒருத்தர் பயங்கரமான விடப்புணியாத பயங்கரமான அடிமைத்தனத்தில் இருந்திருப்பீங்க, ஏதாவது ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கியிருப்பார். ஆண்டவரே என்னை விடுவிச்சீங்களே, அதை நினைக்கும் போது நன்றி உணர்ச்சி வரும். ஒருத்தர் பெரிய வியாதியிலே மரண தருவாயில் இருந்த ஆண்டவர் சுகமாக்கி லைஃபை கொடுத்திருப்பார், அப்ப ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ஆண்டவர் சுகமாக்குகிறவர் அதை நினைச்சா உங்க உள்ள நன்றியினால போகும். ஒருத்தர் கடன் பிரச்சனையிலிருந்து மோசமான நிலைமையில மாட்டி இருந்திருப்பீங்க, அந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் அற்புதமாய் உங்களை காப்பாத்தி உங்களை வந்து கொண்டு வந்திருப்பார், அதை நினைச்சா உங்களுக்கு நன்றி உணர்ச்சி போங்க. ஏதாவது உங்க லைஃப்ல ஸ்பெஷலா இருந்திருக்கும், உங்க ரட்சிக்கப்பட்ட நிலைமையில ஏதோ ஒரு ட்ராஜடி, ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு இக்கட்டு, ஏதோ ஒரு கைவிடப்படுதல், அவமானம், நிந்தனை, மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டது, ஏதோ ஒரு மோசமான சூழ்நிலையில நீங்க தூக்கி எடுக்கப்பட்டீங்க, அந்த சூழ்நிலையில நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அந்த சம்பவத்தை அந்த சூழ்நிலையை நீங்க நினைச்சாலே இன்றைக்கு உங்கள் கண்ணு கலங்கும், இன்றைக்கு உங்கள் இருதயம் நன்றியினால் போங்கும். அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, தெரியவே தெரியாது. அதோட மேன்மை என்னன்னு தெரியாது. கடன் பிரச்சனையில ஒருத்தர் மூழ்கி போய் வெளியில வரவங்க தான் கடன்ல இருந்து வெளுக்கப்பட்டது என்னன்றதோட அருமை தெரியும். வியாதியிலிருந்து மீட்கப்பட்டவனுக்கு தான் வியாதியின் கொடுமையினால வியாதியிலிருந்து மீட்கப்பட்டது எவ்வளவு மேன்மைன்னு தெரியும். வியாதியை வர அவன் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ப்ராப்ளம். அப்போ உங்க லைஃப்ல எந்த இடத்துல ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தாரோ அதை ஹைலைட் பண்ணுங்க உங்கள் ஜெபத்தின் முதல் நேரத்தில். புரியுதா உங்களுக்கு? அதை ஹைலைட் பண்ணுங்க. ஆபிரகாமுக்கு அந்த ஆடு கொடுக்கப்பட்டது பெரிய விஷயம், மோசேக்கு ஆடு அவசியம் இல்லை, ஆபிரகாமுக்கு அது பெரிய விஷயம், தன் மகனுக்கு பதில் ஆடு. மோசேக்கு அந்த வெற்றி அதுதான் பெரிய விஷயம், ஆபிரகாமுக்கு அது அவங்க பெரிய விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு ஏதோ ஒண்ணு. லாயிரோயி ஆகார், எல்லாரும் விரட்டி அடிச்ச பிறகு நீரனை காண்கிற தேவன், எல்லாரும் கைவிட்டாச்சு, புருஷன் முதற்கொண்டு எல்லாரும் கைவிட்டாச்சு. அந்த நிலைமையில் ஆண்டவர் ஒருத்தர் தன்னை பார்க்கிறாரு, அவளுக்கு அதுதான் ஸ்பெஷல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல். உங்களுக்கு எது ஸ்பெஷலோ அதை சொல்லி துதியுங்கள். அதுக்கு பேர் தான் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. புரியுதா உங்களுக்கு? உங்க லைஃப்ல நீங்க எதை டேஸ்ட் பண்ணீங்க, எது உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உண்டு பண்ணுச்சு, அதை நினைச்சு நீங்க துதிக்கிறது தான் உதடுகளின் கனி, அவருடைய நாமத்தை துதிக்கிறது. அந்த நேரத்தில் அந்த உணர்வுகளோடு நீங்க அவரை பார்த்து என்ன சொல்றீங்களோ அது அவர் சந்தோஷம் ஏற்றுக்கொள்வார். இல்லையா? இப்ப உங்க பிள்ளைங்க இருக்குது, செல்லமா உங்களை பார்த்து ஏதோ ஒண்ணு சொல்லுது, மடல என்ன பார்த்துட்டு சொல்ற அப்படி முறைக்கிறீங்களா பிள்ளைய பார்த்து? உங்களை பார்த்து ஏதோ ஒன்னு சொல்லுது, அது செல்லமா சொல்லுது, அது அர்த்தங்கட்டத்தனமா இருக்குது. ஆனா நீங்க என்ன என்ன பார்த்து இப்படியா சொல்ல, அர்த்தங்கட்டத்தனமா என்ன பார்த்து பேசலையா, சொல்ல மாட்டீங்களே, ஐயோ என் பிள்ளை என்ன பார்த்து இப்படி சொல்லுதே, சிரிப்பீங்க. அதுல மீனிங் இருக்குதோ இல்லையோ, அது நல்லா இருக்குதோ இல்லையோ, அது நல்ல அர்த்தத்தோடு இருக்குதோ நல்ல அர்த்தமா இல்லையோ, ஆனாலும் என் பிள்ளை என்ன பார்த்து சொல்லிடுச்சு. நான் சின்னதா இருக்கும் போது எங்க அப்பா பார்த்து, எங்க அப்பா பேரு காப்பி அப்படின்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. சின்னதா இருக்கும் எதுக்கு சொன்ன எனக்கே தெரியல. ஆனா என்ன சொல்றேன், அது என் பிள்ளை இப்படி பேசுது எல்லாம் சந்தோஷம் படுவாங்க. அப்ப இது போல நம்ம ஏதோ ஒண்ணுங்க, நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து சந்தோஷமா ஒண்ணு சொல்லிச்சுன்னா அதை நம்ம ரசிக்கிறோமே ஏற்றுக்கொள்ளுகிறோமே தவிர அதை பார்த்து நம்ம எரிச்சல் அடைகிறது இல்ல. நாம் அவருடைய பிள்ளைகள், நம்ம உள் உணர்வோடு சந்தோஷமா நம்ம அப்பாவை பார்த்து நம்ம என்ன சொன்னாலும் சரி ரசிப்பாரு. உள் உணர்வோடு என் பிள்ளை என்ன பார்த்து இப்படி சொல்லுது, அப்பா ரசிப்பார். நம்ம அப்பா அதை பார்த்து ரசிப்பாரு தவிர அவளை பார்த்து முறைக்க மாட்டார், என்ன பார்த்து அப்படி சொல்றேன் அப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா நம்ம நன்றி உணர்ச்சியோட சொல்றோம், நம்ம என்ன சொன்னாலும் அவர் ரசிப்பார். புரியுது? அவங்க உணர்ச்சியோடு நல்ல உணர்வோடு நீங்க அவரை பார்த்து சொல்ற வார்த்தை எதுவானாலும் சரி, அவர் இருதயத்தை பார்க்கிறவர், அந்த இருதயத்தில் இருக்கிற நல்ல விசேஷத்தை பார்த்து உங்க வாயிலிருந்து வர அந்த பெயரை நீங்க என்ன சொல்றீங்களோ, என்ன சொல்லி ஸ்தோத்திரம் பண்றீங்களோ அதை அவர் ரசிப்பார். அவர் ரசிக்கிறாருன்னா தேவ பிரசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில் உங்க துதி அவர் ரசிக்கிறாருன்னா தேவ பிரசனம் உங்க வாழ்க்கையில் இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஜப வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே தேவ பிரசனத்தோடு ஸ்டார்ட் பண்றதுக்கு இதுதான் மெத்தட். உங்க துதி அவர் ரசிக்கிறார்னா போதும், அது எப்படி இருந்தாலும் சரி. நீங்க அசிங்கமா பாடினாலும் பரவாயில்ல, வார்த்தை சொல்லி சுத்தி துதிக்கவே தெரியலாம் பரவாயில்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க என்னமோ பண்ணுங்க, அதுல அவர் ரசிச்சார்னா போதும். உலகத்துல யாருமே உங்களை ரசிக்கவே முடியாத அளவுக்கு நீங்க பாடலாம், யாருமே ரசிக்க முடியாத அளவுக்கு நீங்க துதிக்கலாம், என்னமே பண்ணலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆண்டவர் ரசிச்சார்னா போதும், தேவ பிரசன்னம் வந்துடும். ஆமென். அவர் வார்த்தையோ குரலையோ அழகையோ பார்த்து ரசிக்கிறவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்த்து அதிலிருந்து புறப்படுகிற சத்தத்தை தான் அவர் ரசிக்கிறவர். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இருதயத்தின் ஆழத்தின் நன்றி உணர்ச்சியோடு நீங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை அதுதான், அப்படிதான் ஜபத்தை நீங்க ஆரம்பிக்கணும். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். ஜபத்தை நீங்க அப்படிதான் ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் போது தேவ பிரசன்னம் ஸ்டார்டிங்லயே ஜபத்துல வந்துடும். செகண்ட், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இரண்டாவது, அவருடைய ராஜ்யம் வருவதற்காக ஜெபிக்க வேண்டும். ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், ராஜ்யம்னா ஆளுகை இல்லையா. ஒரு காலத்திலே நம்ம வந்து பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருந்தோம், அவன் நம்மை ஆளுகை செஞ்சான், அவன் சொல்றபடி எல்லாம் செஞ்சோம், அவன் நமக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டு வந்தது. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வந்தார், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய பாவங்களை மன்னித்தார், அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவினார். அதன் பிறகு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு அவர் நம்மை நடத்துகிறார். என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது, பிசாசனுடைய ராஜ்யம் தகர்க்கப்பட்டு விட்டது, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவே சொன்னார், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. அப்போ அந்த அதிகாரம், தேவனுடைய ராஜ்யம் என்றது அந்த அதிகாரம், பிசாசுல துரத்துற அதிகாரம், அந்த அதிகாரம் வந்ததுனால தேவனுடைய ராஜ்யம் வந்துச்சுன்னா, அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ராஜ்யம் வந்திருக்குது. நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யம் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம பரலோகம் போயிடுவோம், நம்ம நிம்மதியாய் நமக்காகவே ஜெபிச்சுட்டு வாழ்ந்துடக்கூடாது. துதித்து தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்த உடனே முதல் விண்ணப்பமே, ஃபர்ஸ்ட் வந்து விண்ணப்பம் கிடையாது, அது துதிச்சோம், தேவ பிரசன்னத்தை நமக்கு செய்யப்பட்டது நினைச்சு துதிச்சோம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது காரியம், இதுதான் விண்ணப்பத்தின் முதல் விண்ணப்பம், குறிப்பில் ரெண்டு, ஆனால் விண்ணப்பத்தில் முதல் விண்ணப்பமே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக ஜெபிக்கணும். ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். எடுத்த உடனே உங்கள் தேவைக்காக ஜெபிக்காதீங்க, உங்க பிரச்சனைக்காக ஜெபிக்காதீங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக போட்டு ஜெபிச்சுட்டு இருக்காதீங்க. தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக ஜெபிக்கணும். ஏன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு ஜப குறிப்பை தான் ஓபனா தன் சீஷர்களுக்கு கொடுத்தார், அது நமக்கு தெரியும். மத்தேயு 9:33 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி,
வேலையாட்களோ கொஞ்சம்
ஆதலால்
அறுப்புக்கு எஜமான்
தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி
அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பாக கொடுத்த ஒரே ஒரு ஜெப குறிப்பு இது மட்டும்தான். அறுவடை மிகுதி, எந்த சூழ்நிலையில் சொல்றாரு, திரளான ஜனங்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல சிதறப்பட்டு தொய்ந்து போயிருக்கிறதை கண்ட உடனே இந்த ஜெப குறிப்பை எடுத்து முன்வைக்கிறார். இன்னைக்கு நம்முடைய தேசத்தை, நம்முடைய ஊரை, நம்முடைய தெருவை, நம்முடைய வீடு சுத்தி இருக்கிற வீடுகளை நினைச்சு பாருங்க, ஜனங்களை எப்படி இருக்கிறாங்க. மெய்ப்பன் இல்லாத ஆடுகள், திரளான மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் நம்மை சுத்தியில் இருக்குது. இதுதான் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பார்த்தார். மெய்ப்பண்ணில்லாத ஆடுகளாய் திரளான ஜனங்கள் இஷ்டம் போல போயிட்டு இருக்கிறாங்க, நினைச்சதை வணங்குறாங்க, நினைச்சதை செய்யறாங்க, நினைச்ச காரியத்தில் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. மெய்ப்பண்ணில்ல. அதை பார்க்கும்போதுதான் இந்த ஜெப குறிப்பு அவருக்கு வந்துச்சு. அறுவடை மிகுதி, வேலையாட்களும் கொஞ்சம், அறுப்புக்கு தம எஜமான் தன்னுடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ அறுவடைக்காக நம்ம செபிக்கணும். மெய்ப்பு நில்லாத ஆடுகள் நம்மை சுத்திலும் ஏராளமாக இருக்கிறது. நமக்கு தெரிந்தவர்கள், ரட்சிக்கப்படாத தெரிந்தவர்கள், இவங்களை நீங்க ரட்சிக்கப்படாதவர்களாகவே நீங்க நினைக்க கூடாது. ஒன்று, நீங்கள் அவரிடத்துக்கு போய் துணிந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். அதை சொல்றதுக்கு உங்களுக்கு முடியலன்னா அட்லீஸ்ட் ஜெபிக்கவாது செய்யணும். ஒரு லிஸ்ட் வைங்க, ரட்சிக்கப்படாத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரட்சிக்கப்படாத உங்க கூட பழகுகிறவங்க, ரட்சிக்கப்படாம உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, ரட்சிக்கப்படாமல் இருக்கிற உங்களோடு கூட வேலை செய்துட்டு இருக்கிறவங்க, ரட்சிக்கப்படாமல் உங்களுக்கு தெரிந்திருக்கிற நபர்கள், உங்களுக்கு பிரியமானவர்கள் யாரா இருக்கட்டும், ஒரு லிஸ்ட் போடுங்க. அந்த லிஸ்ட் வைத்து நீங்கள் ரட்சிக்கப்படாதிருக்கிறவர்களுக்குள், தேவனுடைய ராஜ்யம் இல்லாதவர்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் வரும்படி கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் தேவ பிரசன்னத்தை, நீங்க தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கும்போது தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில வந்து இறங்கும். நம்ம தேவ சித்தம் இல்லாத விதத்தில் நம்முடைய ஜெபத்தை கொண்டு போகும்போது நம்முடைய ஜெப நேரத்தில் தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியல. அந்த தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியாததுனால ஜெப நேரம் போர் அடிச்சிருது. புரியுதா? போர் அடிச்சிருச்சு, அவங்களால ஜெபிக்க முடியாது. பிரசன்ஸ் இல்லைன்னா ஜெபிக்க முடியாது. அப்ப தேவ பிரசன்னம் எப்படி இருக்கும்? தேவன் அங்கீகரிக்கிற விதத்தில் அந்த ஜெபம் இருந்தால்தான் தேவ பிரசன்னம் இருக்கும். தேவ பிரசன்னம் இருந்தால்தான் உங்களால் அதுல தங்கி இருக்க முடியும். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இதுதான் ஃபர்ஸ்ட் குறிப்பு. விண்ணப்பத்தில் முதல் விண்ணப்பம் இதுதான். ஒரு பட்டியல் போடுங்க, யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படல அவங்களுக்காக செவி. இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். ஜார்ஜ் முல்லர் என்று ஒரு தேவனுடைய மனுஷன், இங்கிலாந்து தேசத்திலே கர்த்தர் அவரை பல விதங்களில் பயன்படுத்தினார். அனாதை ஆசிரமங்களை ஸ்தாபிக்க வைத்தார், 10,000 பிள்ளைகளை போஷிக்க வைத்தார். விசுவாசத்தில் பெரிய மனுஷன் அமைச்சிருந்தார். ஆனால் அவருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிரேயர் வாரியர். அவர் ஒவ்வொரு 4 மணி நேரத்திற்கும் அடுத்து வருகிற 1 மணி நேரத்தை ஜெபிக்கிற ஒரு வழக்கம் வச்சிருந்தார். 24 hoursல 4 hours அடுத்த 5th hour பிரேயர், அடுத்த 4 hours அடுத்த 5th hour பிரேயர். அப்பதான் லைஃப்ல பிரேயர் வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி வச்சிருந்தார். அப்படி இருக்கும்போது ஜெபம் தவறியே போகாது. 4 hours ஒர்க் பண்ணிட்டு அடுத்த 5th hour பிரேயர் ஒர்க் நிறுத்திடுவார். 4 hours தூங்கிட்டு 1 hour முடிச்சிருந்து ஜெபம் பண்ணுவார். நான் யோசிச்சு பார்த்தேன், 4 hours தூங்கிட்டு அப்புறம் 1 hour முடிச்சாருன்னா அது உடம்புக்கு அது எப்படி கஷ்டமாச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். சமீபத்தில் யாரோ எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பலாம், யாருன்னு தெரியல, ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஒரு ஹெல்த்தியா இருக்கிற மனுஷனுக்கு எப்படி தூக்கம்? 8 hours தூக்கம் அவசியம். அதை வந்து ஒரு ஸ்ட்ரெச்சில் 8 hours தூங்குறத விட 4 hours 4 hours ரெண்டு பீஸா அவங்க தூங்கினாங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும்னு போட்டுருந்துச்சு. இப்படி எனக்கு ஒரு மெசேஜ் வந்து சமீபத்தில் வந்துச்சு. இந்த மெசேஜை நான் பார்க்கும்போது, ஓ, ஜார்ஜ் முல்லர் எவ்வளவு கரெக்டா தான் செஞ்சிருக்கிறாருன்னு தோணுச்சு. நான் ரொம்ப நாள் யோசிப்பேன், ஜார்ஜ் முல்லர் 4 மணி தூங்கிட்டு எழுந்திருச்சிருக்கிறாரு, இது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுமே. இந்த போலீஸ்காரங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 4 hours டியூட்டி கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க. போலீஸ்ல இருந்தா தெரியும், 4 hours டியூட்டி கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க. போயிட்டு போற 4 hours கழிச்சு அடுத்த இன்னொரு 4 hours டியூட்டிக்கு விடுவாங்க. நான் யோசிப்பேன், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி பேசும்போது நான் யோசிப்பேன், ஒரு ஸ்டெச்சில் 8 hours கொடுத்துட்டு அனுப்பிட்டா நிம்மதியா இருக்குமே, இது என்ன 4 மணி நேரம் முடிச்சு நம்ம வீட்டு போயிட்டு திருப்பி அடுத்த 4 மணி நேரம் வர சொல்றாங்க, இது ரொம்ப தொல்லையா இருக்கு என்ன நினைப்பேன். ஆனால் மெடிக்கல் படியே இப்படி எல்லாம் பார்க்கும்போது 4 hours, ஒரு நாளைக்கு 8 hours தூக்கத்தை 2 4 hours பிரிச்சு தூங்கினா அது நல்லதுன்றாங்க. ஒருவேளை செஞ்சு பாருங்க, 4 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு 4 மணி நேரம் தூங்கிட்டு அப்ப 4 மணி நேரம் ஜெபம் பண்ணு, சரியா? அது 4 hours பிளான் நல்லா தான் இருக்கும் போல இருக்குது. சரி, அது விட்டுருவோம். இப்படி பார்க்கும்பொழுது இவர் இப்படி ஜெபிச்சார். அவர் ஒரு முறை அவர்கிட்ட ஒரு ஜெப குறிப்பை கொடுத்து ஜெபிக்க சொன்னாங்களா, ரெண்டு பேர் ரட்சிக்கப்படாதவங்க. அவருடைய பெயரை தன்னுடைய எப்பவுமே ஒரு டைரி கையில வச்சிருப்பாராம். யார் யாருக்காக என்ன டேட் போட்டு இன்னைக்கு இந்த ஜப குறிப்பு ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அந்த டேட் போட்டு அந்த குறிப்பை எழுதி வைத்துக் கொள்வார். அடுத்த சைட்ல பிளாங்கா வச்சுக்குவாரு. ஆண்டவர் அவருக்கு என்னைக்கு பதில் கொடுக்கறத பாக்குறாரோ அதை அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இந்த டேட் போட்டு இந்த ஜபத்துக்கு கர்த்தர் இப்படி பதில் கொடுத்தார் அப்படின்னு எழுதிடுவாராம். அப்படி ஒவ்வொரு ஜபத்துக்கும் பதில் வாங்கினார். ரெண்டு பேர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். 22 வருஷம் ஜபிச்சிருக்கிறார். 22 வருஷம் தொடர்ந்து ஜபிச்சிருக்கார். அவங்க ரெண்டு பேரும் ரட்சிக்கப்படவே இல்லை. இப்ப ஜார்ஜ் மன்னருக்கு 98 வயசு. 98 வயசுல அவர் மரணப்படுக்கையில் ரொம்ப பலவீனமாய் படுத்திருக்கும் போதும் அந்த டைரி பக்கத்துல வச்சிருந்தாராம். அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்திருக்காரு, என்ன அந்த டைரியை அப்படி பாக்குறாரு, அப்படி தள்ளார் முடியாத கடைசி நேரத்தில் டைரி பாக்குறாரு. அப்ப அதை பார்க்கும்பொழுது எல்லா பேஜுமே ஆப்போசிட் சைட் ஃபில் ஆயிருந்துச்சு. இந்த ரெண்டு காரியம் ஃபில் ஆகாம இருந்துச்சு. அப்ப அதைதான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். உடனே அவங்களை தேடி போய் ஜார்ஜ் மன்னர் உங்களுக்கு அது டேட்டை பாக்குறாங்க, 22 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி இருக்குது. ஐயோ ஜார்ஜ் மன்னர் உங்களுக்கா 22 வருஷம் ஜபிக்கிறார் போய் சொன்னாங்களாம், உங்களை அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறாரு, வந்து பாருங்க உங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு. ஒருத்தன் ரெஸ்பாண்ட் பண்ணி வந்தான். வந்து அவர் முகத்துக்கு முன்னால் நின்ன உடனே பார்த்த உடனே கதறினானா, அவர் முகத்தை பார்த்த உடனே அந்த தெய்வ பிரசன்னத்தை பார்த்து, ஐயோ நான் பாவி என்று அந்த அவருக்கு முன்னால நின்று அந்த இடத்துல அழுது ஒப்பு கொடுத்தார். அடுத்த சில நிமிஷத்துல ஜார்ஜ் மனுடைய ஜீவன் பரலோகத்துக்கு போயிடுச்சு. இன்னொருத்தர் ரட்சிக்கப்படல. அவனுக்கு அடுத்த நாள் போய் சொன்னாங்க, உனக்காக அவர் 22 வருஷம் ஜெபிச்சிருக்கிறார், கடைசியில் அவர் இறந்துட்டார், நாளைக்கு அடக்காராதனை அதுலயாவது வந்து அவர் பாருப்பா, அவர் முகத்தை பாரு, உனக்காக 22 வருஷம் ஜெபிச்சிருக்கேன். அவன் அடுத்த நாள் அந்த அடக்காராதனைக்கு சரின்னு வந்திருக்கிறான். அங்கே அந்த அடக்காராதனையில் ஜார்ஜ் முல்லரை பத்தி தெய்வ மனுஷர்கள் சாட்சி கொடுத்து பிரசங்கிச்சிருக்கிறாங்க. அந்த அடக்காராதனையில் வந்து நின்றவர் அந்த பாடி அடக்கம் பண்றதுக்குள்ள அந்த இடத்துல அவன் பாவ உணர்வு அடைந்து அழுது ஒப்பு கொடுத்து அவனை ரட்சிக்கப்பட்டுட்டான். அவர் அடக்கம் பண்ணப்படும் போது காரணம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அவர் அவ்வளவு கரிசனம் எடுத்து ஜெபிச்சிருக்கிறார். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான. சரி, அடுத்தது வேகமா நான் போறேன். 3வது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. 3வது, தேவ சித்தத்துக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. சித்தத்தை யார் செய்ய முடியும்? ரட்சிக்கப்படாதவன் தேவ சித்தத்துக்கு பக்கத்திலே வர முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைதான் தேவ சித்தத்தை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் இன்னைக்கு நம்மள சுத்தியிலும் இருக்கிற ரட்சிக்கப்பட்டவங்களை நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா, நிறைய பேருடைய லைஃப்ல தேவ சித்தத்துக்கு மாறா எத்தனையோ காரியத்தை செஞ்சுட்டுங்கிறத பாப்பீங்க இல்லையா? எத்தனையோ பேர் தப்பான விதத்துல போறத நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு தெரியும் இவங்க தேவ சித்தம் இல்லாத சில காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். அதை பார்க்கும் பொழுது அவர் இப்படி பண்றாரு இப்படி பண்றாரு நம்ம இன்னொருத்த போய் சொல்றது ஈஸி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கூட இருக்கிற ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை, தேவ சித்தம் இல்லாமல் என் சித்தம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யறத நீ பாத்தீங்கன்னா, அவன் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு போய் மத்தவங்கிட்ட சொல்லாத, அதை வந்து எங்கிட்ட சொல்லுங்கிறாரு. புரியுதா? அதை போய் நீ மத்தவங்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, அவன் சரியில்லை இவன் சரியில்லை இவன் இப்படி பண்றான் அப்படி சொன்ன மத்தவங்கிட்ட போய் சொல்லாத, இதை நீ எங்கிட்ட வந்து சொல்லு. அவன் சரியில்லைன்னு எங்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், நான் மாத்துறேன். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல எப்படி ஒரு கொண்டு வர பாருங்க. பரலோகத்திலே 100% தேவ சித்தம் பரமண்டலத்தில். அப்ப இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகள் 100% தேவ சித்தம் செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதில் நம்மை சுற்றிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள், ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன், யாரோ கர்த்தரை அறிந்தவர்கள், ஒருவர் தேவ சித்தத்தை விட டிராக் மாறி போறாங்கன்னா, அவங்களை பார்த்து நம்ம பரியாசம் பண்ணாமல், அதை குறித்து தூற்றி தெரியாமல், அந்த நபரை குறித்து கர்த்தரிடத்தில் பேச வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். எங்கிட்ட சொல், தேவ சித்தத்துக்கு ஜெபிக்க. தேவ அப்படின்னா 3வது காரியம் என்ன? விசுவாசிகளுக்காக, உங்களை சுற்றிலும் இருக்கிற கர்த்தரை அறிந்தவர்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க யாரெல்லாம் தப்பான பாதையில் போகிறது உங்களுக்கு தெரியுதோ, அதை பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் அதை குறித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, இதுக்கு ஒரு லிஸ்ட் போடுங்க. யார் யாரு சரியில்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை லீட் பண்ணா நேர போய் அவங்ககிட்ட சொல்லுங்க, நேர அவங்ககிட்டயே போய் பேசுங்க, வேற யார்ட்டையும் பேசுவாங்க, அவங்ககிட்டயே போய் பேசுங்க. நீ அப்பா நீ செய்யறது சரியில்லப்பா, உங்க கேட்பாங்க எதை வச்சு சொல்ற, இதை வச்சு வசனத்தின் காமிச்சு சொல்லுங்க, இதை வசனத்தின்படி நீ சரியில்லை, நீ இப்படி இருந்திருக்கலாம், இப்படி பண்ணிருக்க கூடாது, இப்படி பண்ணலாம். அவருடைய குறைவை நீங்கள் நேரடியாய் நீங்கள் சொல்றதுல தப்பே கிடையாது. முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்புறம் சம்பந்தப்பட்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, வேற யார்கிட்ட சொல்ல வேண்டாம், ஆண்டவர்கிட்ட தான் சொல்லுங்க. முதல்ல எங்கிட்ட சொல்லு, சம்பந்தப்பட்டவங்கிட்ட போய் சொல்லு. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போய் சம்பந்தப்பட்டவங்கிட்ட சொன்னோம்னா ஆண்டவர் கிரியை செய்வார், நம்ம மூலமாக அவருடைய வாழ்க்கை மறுபடியும் தேவ சுத்தத்திற்குள் கொண்டு வரப்படும். இது கர்த்தருக்கு பிரியமானது. அப்போ மூணாவது பார்க்கும் பொழுது உங்களுடைய சித்தம் அப்படின்னு வரும்போது விசுவாசிகளுக்காக கர்த்தரை அறிந்தவர்களுக்காக மூணாவது ஜெபிக்கணும். எத்தனை நிமிஷம் ஆச்சு? 30 நிமிஷம் ஆச்சு இல்ல? பரமண்டல இருக்கிற பிதாவை 10 நிமிஷம் துதிச்சாச்சு, அவருடைய ராஜ்யம் வர்றதுக்காக 10 நிமிஷம் ஜெபிச்சாச்சு, மூணாவது அவருடைய சித்தத்துக்காக விசுவாசிகளுக்காக 10 நிமிஷம் ஜெபிச்சாச்சு. 10 நிமிஷம் பத்தாது, புரியுதுங்களா? நீங்க 10 விசுவாசி நினைச்சீங்கன்னா அதுல 10 நிமிஷம் போதாது, நிறைய போயிடும். மூணாவது 10 நிமிஷம் போச்சு, 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நாலாவது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு, நாலாவது தான் எங்களுக்கு நமக்கு நமக்கு எடுத்த உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம காரியத்தை தான் கொண்டு போவோம், அப்புறம் தான் மற்றவங்களுக்கு நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல எனக்கு, அப்புறம் ரட்சிக்கப்படாதவனுக்கு, மூணாவது ரட்சிக்கப்பட்டவனுக்கு, நாலாவது தான் உனக்குங்கிற ஜெபிக்கிறவனுக்கு, அவனுக்கு நாலாவது இடம் தான். ஏன் இந்த நாலாவது இடம்? இன்னைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கு. நம்ம பிரச்சனை கொண்டு போய் நீங்க ஜெபிக்கிறீங்க, உங்க சொந்த பிரச்சனை கொண்டு போய் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே எப்பா இப்படி இருக்குதுப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு செய்யணும் அப்படிங்கிறது. நீங்க ஆண்டவரே எப்பா இப்படி இப்படி இருக்குது ஆண்டவரே அப்படி சொல்லும் போதே நீங்க எவ்வளவு அவிசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்கன்னு அந்த வார்த்தையிலே தெரிஞ்சு, நீங்க தான்ப்பா எனக்கு செய்யணும், என்னப்பா ஆண்டவரே இப்படி இருக்குதேப்பா அப்படின்னீங்கன்னா அது உங்கள் அவிசுவாசத்தின் உச்சகட்டம். அது அப்படி ஜெபிக்கிறது நீங்க ஒண்ணுதான், ஜெபிக்காம இருக்கிறது ஒண்ணுதான். ஜெபிக்கிறதுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுப்பேன்னு சொல்ல, விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் ஆகும் சொன்னார், ஜெபிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் சொன்னாரா? ஜெபிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் கர்த்தர் ஒருபோதும் சொல்லல, விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் ஆகும். நீ விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் சொன்னார். விசுவாசம் இல்லாமல் நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிச்சாலும் வேஸ்ட். அதனால நீங்க எடுத்தோடனே கொண்டு போய் உங்கள் விண்ணப்பத்தை கொண்டு போகும்போது நீங்கள் சோர்ந்து போய் குழப்பத்தோடு போய் நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கே விசுவாசம் இருக்காது, உங்க பிரச்சனை மாறும்னு கண்டிப்பா உங்கள் ஜெபத்துக்கு பதிலே வராது. முதல்ல எடுத்துங்க, உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனைக்கு வந்து நீங்க ஜெபிக்கிறீங்க, ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய தேவை இருக்குது, பண தேவை இருக்கு, பார்த்தா அதுக்கு சந்திக்கப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆண்டவரே இது என்னப்பா பண்றது, ஆண்டவரே நீங்க ஜெபிக்கிறீங்க, விசுவாசம் இல்லாம விசுவாசம் வராது. ஆனா இதே போல இன்னொருத்தர் சொல்றாரு, பிரதர் எனக்கு இவ்வளவு பெரிய தேவை இருக்குது, இதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்றாரு. அது உங்களுடைய தேவையோட அது ரொம்ப பெருசு, உங்க நிலைமையோட அது ரொம்ப மோசம். ஆனா உங்களுக்கு ஜெபிக்கும் போது இப்படியே புலம்புறீங்க, ஆனா அவங்களுக்கு ஜெபிக்கணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவர் அந்த தேவை சந்திக்கப்படுவதாக. ஆனா உங்களுக்கு அது வராது, அந்த ஜெபம் உங்களுக்கு உங்களுடைய சொந்த காரியத்துக்கு வராது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த கேன்சர் சுகமாகட்டும், அவன் உங்களுக்கு வர தலைவலிக்கு கூட மாத்திரை தான் தேடிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க இல்ல. அப்போ மத்தவங்களுக்கு இருக்கிற ஒரு கேன்சருக்கு ஜெபிக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு இருக்கிற ஒரு தலைவலிக்கு மாத்திரை தான் தேடுறீங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம சொந்த காரியத்திற்கு ஜெபிக்கிறதற்கு நமக்கு விசுவாசம் வர்றது ரொம்ப கஷ்டம், மத்தவங்களுக்கு ஜெபிக்கிறது ஈஸி, நமக்கு ஜெபிக்கிறது கஷ்டம். அதனாலதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் துதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் பிரசன்னத்துல கொண்டு வந்து, அடுத்த 10 நிமிஷம் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ரட்சிக்க ஜெபிக்கிறது வச்சு ஆண்டவர் என்ன செய்யறாரு, உங்களை இன்னும் கொண்டு வர்றாரு. அடுத்து விசுவாசிகளுக்காக இன்னொரு பத்து நிமிஷம் ஜெபிக்க வச்சு கர்த்தர் உங்களை இன்னும் உங்களை அந்த பிரசன்ஸ்ல கொண்டு வர்றாரு. ஏற்கனவே 30 நிமிஷம் இப்ப ஜெபிச்சிட்டீங்க. இந்த 30 நிமிஷம் நீங்கள் மற்றவங்களுக்காக மற்ற காரியத்துக்காக ஜெபிச்ச உடனே இப்ப உங்களுக்குள்ள ஒரு பிரசன்ஸ் வந்துருச்சு. உங்கள் விசுவாசம் கட்டி எழுப்பப்பட்டாயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஜெபிக்கிறது ஈஸி. ஏன்னா அந்த 30 நிமிஷத்தில் ஏற்கனவே தேவ பிரசன்னத்தில் வந்து விட்டபடினாலே இப்பொழுது உங்கள் காரியத்துக்காக ஜெபிக்கிறது என்பது உங்களுக்கு லகுவான காரியம். உங்களுக்கு லகுவான காரியம். அதனால் நீங்க பயப்பட வேண்டியது. விசுவாசத்தை உங்களுக்கு கட்டி எழுப்பி உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும்னு விரும்புறாரு. அதுக்காகத்தான் உங்களை ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு 4வது இடத்துல உங்களை ஜெபிக்க வைக்கிறார். இது ஒரு காரியம். இன்னொன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா 7 குறிப்பு 1, 2, 3, 4, 5, 6 இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, நடுவில் 4. 7 எத்தனாவது இடத்துல இருக்குது? நடுவில் இருக்கு. இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, 4ங்கிறது நடுவில் இருக்கு. நம்மளதான் கர்த்தர் சென்டரா ஃபோக்கஸ் பண்றாரு. ஜெபிக்கிறவர் அவன் தான் கர்த்தருக்கு மையமானவர். அவனை தான் போக்கஸ் பண்ற. முன்னாள் இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3 ஜெபிக்கிற அவனுடைய தேவையை கர்த்தர் மையப்படுத்துகிறார். அவனை சென்டர்ல வைக்கிறார். ஏன்னா நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறதுல கர்த்தர் ரொம்ப கருத்தா இருக்கிறார். அதனாலதான் மற்ற காரியங்களை வச்சு நம்மளை ரெடி பண்ணிட்டு 4வது உங்கள் சொந்த தேவைக்காக ஜெபி. அன்றன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நம்முடைய சொந்த தேவைக்கு 4வது தான் நீங்க ஜெபிக்கிற. எடுத்த உடனே ஜெபிக்க கூடாது. சரியா? 5வது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இது ரொம்ப அருமையான முக்கியமான ஒரு குறிப்பு. சொல்ல போனால் இந்த 7 காரியத்திலும் இந்த 5வது காரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. ஏன் இது 7ல இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஜபமானது 13வது வசனத்துல முடியுது. 14, 15 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா இந்த 12வது வசனத்துல சொல்லப்படுகிற இந்த 5வது குறிப்புடைய கண்டினியூஷன் அங்க வருது. 14, 15 வாசிக்கலாம்.
மனுஷனுடைய தப்பிதங்களை
நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால்
உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை
நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால்
உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார்.
இங்கே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த ஒரு குறிப்புக்கு மட்டும்தான், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல இந்த ஒரு குறிப்புக்கு தான் டெபினேஷன் கொடுக்கிறார். பரமண்டல ஜெபத்தை முடிச்ச பிறகு உடனே தொடர்ந்து சொல்ற, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்க அவங்களுக்கு மன்னிச்சீங்கன்னா அது உங்களுக்கு மன்னிக்கப்படும், இல்லைனா உங்களுக்கு மன்னிக்கப்படாது. இப்ப நம்ம வந்து ஜெபத்துல வந்து பேசிக் ஒரு பிரேயர் ரிக்வஸ்ட் கர்த்தர் கேட்கிறாருன்னா பாவ அறிக்கை ஜெபம். இந்த உலகத்திலேயே ஒரு பாவி செய்யற ஒரு ஜெபத்திற்கு முதல் முதலாக ஒரு ஜெபத்துக்கு என்னைக்கு பதில் வரும்னா, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாக. அங்கதான் நம்முடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் பிரேயருக்கு நமக்கு ஆன்சர் அங்கதான் வரும். அதுக்கு பிறகுதான் நம்ம மற்ற ஜெபத்துக்கு மற்ற விண்ணப்பங்களுக்கு வரும். ஒரு பாவி தன் பாவத்திற்காய் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் இறங்கி அவனை மன்னிக்கிறார். ஆனால் ஒரு நீதிமான், ஒரு தேவ பிள்ளை, மற்றவனுடைய தப்ப நமக்கு மன்னிக்க மனசில்லாமல் இருந்து இவன் போய் பாவரிக்க பண்ணானா, அந்த பாவரிக்கையை கூட ஆண்டவர் கேட்கிறது. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பாரு. மனுஷனுடைய தப்பிதங்களை ஆண்டு பரமபிதா மன்னிக்கலைனா உங்கள் தப்பிதங்களை ஆண்டவர் செய்ய மாட்டாரு, மன்னிக்க மாட்டார். ஒரு துன்மார்க்கன் தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் நான் அவன் மன்னிச்சிருவார். ஆனால் ஒரு நீதிமான் மற்றவங்க மேல கசப்பு எரிச்சல வச்சுட்டு தேவரே என் பாவத்தை எனக்கு மன்னினா முதல்ல போய் அங்க சரி பண்ணிட்டு வாங்க. அப்போ ஒரு நீதிமான் மற்றவனை மன்னிக்க தவறிவிட்டால் அவன் ஒரு பாவியை பார்க்கிலும் மோசமானவன். புரியுதா? ஆண்டவருடைய பார்வையில் யார் மேலையாவது ஒரு கசப்பு எரிச்சல் வைராக்கியத்தை நமக்குள்ள வச்சுட்டு நம்ம மன்னியாத சுபாவத்தோடு ஒரு பழி வாங்கும் நோக்கத்தோடு கசப்போடு எரிச்சலோடு நம்ம இருக்கிறோம்னா நம்ம செய்யற பாவறிக்கை கூட கத்த கேட்க மாட்டார். அப்புறம் மத்ததெல்லாம் எங்க கேட்கறது? பாவறிக்கை கூட கேட்க மாட்டார். ஒரு பாவிக்கு கூட பாவறிக்கை கேட்கிறவர் ஒரு தேவ பிள்ளை மற்றவனை மன்னிக்க முடியாதுன்னு சொன்னால் அவன் பாவறிக்கை கூட ஆண்டவர் கேட்க மாட்டார். நம்முடைய பாவறிக்கை கத்தர் கேட்கலன்னா நம்முடைய பாவம் நமக்கு மேல நிற்கும். அப்ப நம்முடைய ஜபத்திற்கு எங்கிருந்து பதில் வர்றது? யோவான் 9:31 சொல்லுகிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் தேவன் அவனுக்கு செவி கொடுப்பார்னு வேதத்திலே பார்க்கிறோம். யோவான் 9:31 அப்படிதான் சொல்லப்பட்டது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாவம் மன்னிக்கப்படாமல் அப்படியே தலைக்கு மேல நிக்குதுன்னா நம்முடைய ஜபத்துக்கு ஆண்டவர் செவி கொடுக்கவே முடியாது. அதனால இது ரொம்ப முக்கியமானது. மற்றவர்களை நம்ம மன்னிச்சாதான் நம்ம பாவங்கள் நம்முடைய குறைவுகள் நமக்கு மன்னிக்கப்படும். அது மன்னிக்கப்பட்டாதான் நம்முடைய மற்ற காரியங்களே மேல போகும். அதனாலே இங்க பார்க்கும்போது நம்ம 6வது காரியம் 5வது காரியம் நம்ம பாவங்களுக்கு அறிக்கையிட்டு ஜபிக்கிறோம். எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுகிறது தான் 5வது குறிப்பு. ஆனால் பாவத்தை அறிக்கையிடுகிற நேரத்திலே நீ மற்றவர்களை மன்னித்திருக்கிறையான உன்னை டெஸ்ட் பண்ணிட்டு நீ பாவறிக்கை செய்யுங்கிற. புரியுதா? ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சல் ஒரே பாவறிக்கையா பண்ணுவாங்க கர்த்தர்ட்ட உட்கார்ந்து. ஆனா உங்க பாவறிக்கை பண்ணும்போது நீங்க எல்லாரும் மேலையும் கசப்பில்லாம இருக்கிறீங்களா அதை செக் பண்ணிட்டு பாவறிக்கை பண்ணுங்க. யார் மேலேயே கசப்பை வச்சுட்டு நீங்க பாவறிக்கை கூட பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பாவறிக்கை கூட கர்த்தர் கேட்க மாட்டார். புரியுதா? அதை கர்த்தர் கேட்க மாட்டார். அதனாலே அதை மன்னித்து விட்டு அதன் பிறகு பாவறிக்கை செஞ்சா கர்த்தர் நம்மள சுத்தம் பண்ணுவார். நமக்கு தெய்வ சமூகம் கரெக்டா இருக்கும். அதனாலே இந்த 5வது குறிப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு நம்மை பரிசுத்தமாக்கி கொடுக்கிற ஒரு இடம். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு செக் வைக்கிறாரு, நீ மற்றவங்க கிட்ட கசப்பில்லாம இருக்கிறியா அப்படின்னு நமக்கும் ஒரு செக் வைக்கிறார். ஆண்டவர் எதுக்குமே நம்மளுடைய பர்சனல் லைஃப் பாக்குற நம்ம அப்படியே ஒரு மிஷின் மாதிரி ஓடுறது சரியில்லை. நம்மளை செக் பண்ணணும். சரியா? இது 5வது குறிப்பு. நம்ம பாவறிக்கை பண்ணி நம்மை சுத்தம் பண்ணுகிறது. இதுல நம்மளுடைய லைஃபையும் பாக்குறாரு, மத்தவங்கள நம்ம மன்னிச்சிருக்கிறோமா, அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். 6வது குறிப்பு பார்க்கும் பொழுது, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இன்னைக்கு சோதனை, நான் ஏற்கனவே போன மாசத்துல நிறைய எடுத்த சோதனை பத்தி, பிதா கர்த்தர் கொடுக்கிற நம்மை சோதிக்கிறது, பிசாசு சோதிக்கிறது, சுய எச்சியில் ஈடுபட்டு சோதிக்கப்படுது. போன மாசம் ஃபுல்லா கிட்டத்தட்ட 4-5 மெசேஜ் சோதனை பத்தி பேசியிருக்கேன். இந்த சோதனை விஷயத்துல தேவ பிள்ளைகள் ஒண்ணு தெரியணும், சோதனை எல்லாருக்கும் உண்டு, யாரும் அதுக்கு தப்ப முடியாது, விதிவிலக்கே கிடையாது. எல்லாருக்குமே சோதனை எப்படியாவது வரும். சோதனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது நமக்கு முக்கியம் தெரியணும். இன்னைக்கு சோதனை வந்த உடனே சில சோதனையோடு உட்கார்ந்து மல்லு கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க, போராடிட்டு இருப்பாங்க. சோதனையோடு உட்கார்ந்து போராடிட்டே இருந்தீங்கன்னா போராடிட்டு எவ்வளவு நேரம் போராடுவீங்க? ஒரு கட்டத்துல போராடி சோர்ந்து போய் விழுந்துருவீங்க, அவுட். சோதனையோடு சும்மா போராடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஒரு சோதனை நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்றால் முதலாவது அந்த சோதனை குறித்து நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். சோதனைக்கு உட்படாதபடி, சோதனை வராதபடி கிடையாது. சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொடுத்து ஜபிக்க சொல்றார். சோதனை வராம ஜபிக்க பண்ண சொல். நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் விடுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் தான் இயேசு கிறிஸ்து கடைசியில் கெத்செமனே தோட்டத்தில் சொல்லிக் கொடுத்தார். சோதனை தவிர்க்க முடியாது, அதுல உள்ள போய் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கத்தான் நமக்கு கர்த்தர் வழி சொல்றாரு. அதுக்கு ஜெபிக்கணுங்கிறாரு. அது கெத்செமனே தோட்டத்தில் சீஷர்களுக்கு சொன்னாரு, இங்கேயே பரமண்டல ஜெபத்திலையும் அதை பத்தி ஏற்கனவே கத்து கொடுத்திருக்காரு. அப்ப ஒரு சோதனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா நீங்க அதுக்கு விரோதமாய் ஜெபத்தை ஏறெடுக்கணும். உங்களுடைய உள்ளான நிலைமையை, உங்கள் சூழ்நிலைகளை உள்ளதை உள்ளபடி தேவனுக்கு தெரியப்படுத்தணும். நீங்க கேர்லெஸ்ஸா இருந்து பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நின்னீங்கன்னா கண்டிப்பா அவுட் ஆயிடுவீங்க. அந்த சோதனை வருது, ஒரு கோரி காரியம் வருது, ஜெபிக்கணும். உள்ள மாட்டிக்கொள்ளாதவர்கள், ஆண்டவரே உங்களுடைய நிலைமை என்னுடைய நிலைமை இதுதான்ப்பா. உங்களுக்கு தடுமாற்றம் வருது, தப்பு செய்யணும்னு ஒரு தூண்டுதல் வருது. தப்பு செய்யணுங்கிற ரேஷியோ ரொம்ப மேல இருக்குது, தப்பு செய்யக்கூடாதுன்ற எண்ணம் கீழே இருக்குது. இப்படியே நீங்க போராடிட்டு இருப்பீங்கன்னா கண்டிப்பா தோத்துருவீங்க. தவறு செய்யணும்ன்ற ஆசை உங்களுக்கு இருக்கிறது, தவறு செய்யாமல் இருக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு குறைவா இருக்குது. இதான் நிலைமை. போராடி இருந்தீங்கன்னா தப்பு செஞ்சிருப்பீங்க. இப்ப நீங்க கர்த்தர்கிட்ட போகணும், சொல்லணும், ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த தவறை செய்ய வேண்டும் என்ற ஆசைதான்ப்பா எனக்கு இருக்குது, இதை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை விட செய்யணுங்கிற ஆசைதான் எனக்கு இருக்குது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இந்த எண்ணம் என்னை மேற்கொள்ளுது, தப்பு செய்யாம இருக்கின்ற ஆசையை விட தப்பு செய்யணும்ன்ற எண்ணம் எனக்கு அதிகமா இருக்குது. நீங்க தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும், ஜெபிக்கணும். அப்போ இந்த ரேஷியோ மேரேஜ் அப்படியே டவுன் ஆகும். தவறு செய்ய வேண்டும் என்று இருக்கிற அந்த எண்ணம் டவுன் ஆகும். இது எழும்பும், இது எழும்பும், ஈக்கலா வரும். இன்னும் ஜெபிங்க, இது மேல போகும். தப்பு செய்யணும்ன்ற ஆசை அது கீழே இறங்கிடும், செய்யக்கூடாதுன்ற எண்ணம் மேல ஏறும், 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 மேல வந்துடும். அப்போ சோதனைன்னு வரும்பொழுது அதற்கு விரோதமாய் ஜெபிக்கணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு நடுவில் நான் இருக்கிறேன், இருக்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, நீங்க தான்ப்பா எனக்கு பலன் தர. ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் சோதனையின் லெவலை குறைச்சு, உங்கள் தாக்குதலின் லெவலை டவுன் பண்ணி, கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவார், இன்க்ரீஸ் பண்ணி உங்களை ஜெயிக்க வச்சிருவேன். அப்படித்தான் ஜெயிக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவம் இல்லாத பரிசுத்த ரத்தத்தோடு இந்த உலகத்தில் வந்தவர். அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் நாம் எல்லாருமே பாவ தூண்டுதல் உள்ள சூழ்நிலையில், பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெபித்துத்தான் ஜெயம் எடுக்க வேண்டும், வேறவித்தர் ஜெயம் எடுக்க முடியாது. ஜெபிக்காம விட்டுட்டா நாம தோத்துருவான். ஆனா பாவம் வரும்பொழுது ஜெபிக்க ஆரம்பிச்சானா அவனை யாராலும் வீழ்த்த முடியாது, ஜெயிச்சிருவான். ஜெபிக்க நிறைய பேர் தோக்குறது காரணம் என்ன? ஜெபிக்காம போறதுனாலதான் தோக்குறாங்க. இதனாலதான் இயேசு கிறிஸ்து கடைசியில் வார்னிங் பண்ணாரு, வார்னிங் கொடுத்தாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் வெடித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இதுக்குதான் அங்க வார்னிங். இங்க டீச்சிங், அங்க வார்னிங். கிறிஸ்தவனை தோட்டத்தில் கொடுக்கிறது வார்னிங், இங்க கொடுத்தது டீச்சிங். இந்த டீச்சிங் மறந்துட்டாங்க, அதனாலதான் வார்னிங் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அதையும் விட்டுட்டாங்க, அதனாலதான் மறுதளிச்சு போனதெல்லாம் நடந்துச்சு. புரியுது? அதுதான் காரணம். ஜெபிச்சிருந்தா அது நடந்திருக்காது. சரி, கடைசி ஏழாவது சொல்லி முடிச்சார். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. எல்லாத்தின் ஆறு காரியங்களே சொல்லி முடிச்ச பிறகு கடைசியா சொல்றோம், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும். இப்ப நான் ஜெபிச்சிருக்கிறேன், உங்களுடைய ராஜ்யம் நிறைய பேருக்குள்ள வந்திருக்குது, ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ள உங்களுடைய ராஜ்யம் வந்திருக்குது, உங்களுடைய வல்லமை வந்திருக்கிறது, என் வாழ்க்கையினுடைய வல்லமை வந்து நான் ஜெயித்திருக்கிறேன், உங்களுடைய மகிமை வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாமே இதெல்லாம் உம்முடையது. நான் ஜெபிச்சதனால் அவன் ரட்சிக்கப்பட்டான் பாத்தியா, அது சொல்லக்கூடாது. நான் ஜெபிச்சதனால் இது நடந்துச்சு பாத்தியா, அப்படின்னா நீங்க அவ்வளவுதான், அதோடு கிரும்ப அவுட். நீங்கள் ஆறு காரியத்தை செய்து இந்த ஜபத்துல எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் வந்துருச்சு, ஆனால் வந்த பிறகும் எல்லா மகிமையும் ஆண்டவருக்கே நீங்கள் செலுத்தி உங்கள் ஜபத்தை நீங்கள் முடிப்பீர்கள் என்றால் அடுத்த ஜபத்துக்கு ஃப்ரெஷ்ஷா கிருப உங்களுக்கு காத்திருக்கும், தேவ பிரசன்னம் காத்திருக்கும். இந்த ஜபத்தில் ஒரு பெரிய காரியம் நடந்துருச்சுன்னு பெருமை பாராட்டி ஒரு மமதையோடு நாம் இருப்போமானால் தேவ கிருபை போயிடும். அடுத்த காரியத்தில் ஒரு வெற்றிக்கு பிறகு தாழ்த்த தெரியணும், தேவனுக்கு மகிமை செலுத்த தெரியணும், அப்பதான் அடுத்த வெற்றி நமக்கு சாத்தியமாகும். இந்த வெற்றியிலே நம்ம மதிமயங்கி போவோமானால் அடுத்த வெற்றி நமக்கு சாத்தியம் கிடையாது, தோல்வியில போய் முடிச்சிடும். அப்ப கர்த்தர் நம் ஜெபத்தை வைத்து பெரிய காரியத்தை செய்வார். மகிமையை கர்த்தருக்கே செலுத்துங்க, திருப்பி பெரிய காரியத்தை செய்வார், இன்னும் மகிமையை கர்த்தருக்கே செலுத்துங்கள். நம்ம ஒரு கருவி, ஆண்டவர் கிரியை செய்கிறவர். ஆமென். அப்படி இருக்கும் பொழுது நம் ஜெபத்திற்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஜெபிக்கலாம். Glory to Jesus. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரமண்டல ஜெபம், இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபம். ஒரு மணி நேரமாகிலும் என்னோடு விழித்திருக்க கூடாதா? இது இயேசு கிறிஸ்துவின் கேள்வி. ஜெபத்தில் சமநிலைமை இருக்க வேண்டும், அதுதான் வெற்றியின் ரகசியம். ஒரு பக்கத்தில் நம்ம சரியும் பொழுது ஜெபத்திலே சோர்வு வரும், சமநிலைமை இருக்க வேண்டும். இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு மணி நேரம் அனாவசியமா ஜெபிப்பீங்க, ரொம்ப சுலபமா ஜெபிப்பீங்க. இந்த செய்தியை நான் எத்தனையோ இடத்துல நான் டீச் பண்ணியிருக்கிறேன், எனக்கு எத்தனையோ சாட்சிகள் வந்திருக்குது, இதை வச்சுதான் இன்னும் ஃபாலோ பண்றேன் நான் ஜெபத்தில். அதுக்கு பிறகு தோல்வி அடையலன்னு எத்தனையோ பேர் சாட்சி கொடுத்திருக்காங்க, இதை உங்களுக்கும் நான் சொல்றேன். ஜெபத்திலே தோல்வி அடையாமல் இருப்பதற்கு அருமையான மாதிரி ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியத்தை நினைத்து அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்துங்கள். உங்களுக்கு என்ன நன்மை செய்தாரோ அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்க வாழ்க்கையில் உங்களை ரட்சிப்பின் நாள் நினைங்க, அது 20 வருஷத்துக்கு முன் நடந்திருந்தாலும் சரி அதை நினைங்க, நினைச்சு நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள். அங்கதான் தேவ பிரசன்னம் இருக்குது, அங்கதான் தேவ பிரசன்னம் இருக்குது. அந்த நன்றி உணர்ச்சியில தான் தேவ பிரசன்னம் இறங்கி வரும். நம்முடைய அழகான துதியினாலே, அழகான பாடல்னாலேயே வராது, அந்த நன்றி உணர்ச்சி எங்கே உண்டோ அங்க தேவ பிரசன்னம் இறங்கி வரும். இரண்டாவது, தேவ ராஜ்யம் வருவதற்காய் ஜெபிக்கணும். உங்களை சுற்றிலும் இருக்கிற ரட்சிக்கப்படாத இருக்கிறவருடைய பட்டியலை போட்டு உங்கள் உள்ளத்துல யாரை குறித்து கர்த்தர் அதிகமாய் தூண்டுதலை கொடுக்கிறார் அவர்களுக்காய் ஜெபிங்க, ஜெபிங்க. அடுத்தது உங்களுடைய சித்தம், உங்களை சுற்றிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தரை விட்டு வழி விலகி போறாங்களா, தப்பு செய்யறாங்களா, அதை போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லாதீங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. உங்களுடைய சித்தம் நிறைவேறதுக்காக, தேவ சித்தம் அவங்க வாழ்க்கையில செய்யப்படும்படி அதை அவர்களை அவர்களை குறித்து கர்த்தரிடத்துல ஜெபியுங்க. நாலாவது, உங்கள் சொந்த காரியம், அந்தந்த எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார், உங்கள் சொந்த காரியத்துக்காக ஜெபியுங்க. ஆறாவது காரியம், உங்கள் கடனாளிகளுக்கு நீங்கள் மன்னிக்கிறது போல, பாவறிக்கை செய்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறது, ஆனால் அதை செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ மற்றவனை மன்னிச்சிருக்கிறியா, அதை கரெக்ட் பண்ணுங்கிறார். அதை கரெக்ட் பண்ண உன் பாவத்தை நான் மன்னிக்க முடியாது, உன் பாவத்தை நான் மன்னிக்கலாம், உன் ஜெபத்தை நான் கேட்க முடியாது, உன்னோடு தொடர்புள்ளது. ஆகியனாலே ஐந்தாவது, பாவறிக்கை செய்யும் பொழுது நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். ஆறாவது, சோதனை வருகிறது, தடுமாறுறீங்க, அதை ஜெபத்தில் வைக்கிறோம். உங்க வாழ்க்கையில் எது தடுமாற்றத்தில் இருக்கிறதோ, எங்கு தவறு செய்து விடுவீர்கள் என்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கிறதோ, அந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. எந்த இடத்துல நீங்கள் தவறி விடுவீர்கள் என்ற ஒரு தடுமாற்றம் பயம் உங்களுக்கு வருகிறதோ, அந்த காரியத்தை, அந்த வீக்னஸ், அந்த காரியத்தை ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிற பிரதான ஆசாரியனவர். நீ ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் இப்படிதான் இருக்கிறியான்னு உங்களை திட்டமாட்டார், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிற பிரதான ஆசாரியனவர், உங்களுக்கு உதவி செய்வார். ஏழாவது, எல்லா வெற்றிகளையும் அடைந்த பிறகும் எல்லா மகிமையும் கர்த்தருக்கே செலுத்தி ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்தி ஜபத்தை முடித்து விடுங்கள். ஒரு குறிப்புக்கு 10 நிமிஷம் எடுத்தாலும் 70 நிமிஷம் நீங்கள் ஜெபித்து விட்டீர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறைந்தது 1 மணி நேரமாகினும் நாங்கள் ஜெபிக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு வழிகாட்டியதற்காக ஸ்தோத்திரம். இது நீங்க கற்றுக் கொடுத்ததப்பா. இதை செய்யும் பொழுது உண்மையாகவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். நீங்க மகிமைப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் ஜெபிக்க வைங்க. இப்பொழுது கேட்டவர்கள், இனி கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஜெபிக்க வைப்பதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல வாகனங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா